الحمد لله نحمده ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه عز وجل يقول الله تبارك وتعالى انفق يا ابن ادم انفق عليك او كما قال صلى الله عليه وسلم وهل انيتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاتهم سلامهم இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்க முன்னரே அவனுடைய உலகத்திலே அவனுக்கு என்னென்ன கிடைக்கும், என்னென்ன விடயங்களை அவன் அடைவான், எவ்வளவு காலம் வாழ்வான், எப்பொழுது அவனுக்கு மௌத்து வரும் என்ற விடயங்களை தாயுடைய வயிற்றில் சிசுவாக இருக்கின்ற பொழுதே அல்லாஹ் எழுதிவிட்டான். அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, பிறந்த மனிதர் வாழ்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் தான், உங்களில் குர்ஆனுடைய ஆயத் இருக்கிறது, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும். மௌத் என்றால் உங்களுக்கு பயம், நீங்கள் பயந்தோடுகிறீர்கள், ஆனால் அந்த மௌத்து உங்களை வந்தடையும், அது உங்களை சந்திக்கும், எங்கிருந்தாலும் உங்களை மௌத்து வந்து சந்திக்கும் என்று இன்னும் ஒரு ஆயத்தில் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒருவரை அவருடைய மௌத்துடைய அந்த டேட், அந்த மௌத்துடைய தினம் தேடி விரட்டுவது போன்று அவருக்கு அல்லாஹ் அளந்த ரிஸ்கும் அவரை விரட்டி கொண்டு வரும். ரிஸ்கை நோக்கி நாம் ஓடி அலைகிறோம், ஆனால் ஹதீஸுடைய கருத்து ரிஸ்க் நம்மை தேடி வரும். தலைகீழாக அமல் செய்கிறோம், தொழில் தேவை, வியாபாரம் தேவை, வெளிநாடு செல்ல வேண்டுமா, ஈமானுடன் அமலுடன் தொழுகையுடன் இருந்தால் எந்த நாட்டுக்கும் செல்லலாம், சந்தர மண்டலத்தில் குடியிருக்க முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, சம்பாதிக்கலாம், ஈமானோடு இஸ்லாத்தோடு அனுமதி, நம்பிக்கை இருக்க வேண்டும், அலந்ததைத்தான் சம்பாதிக்க முடியும். அலக்காத ரிஸ்கில் ஒரு அரிசி மணியை கூட நம்மால் சம்பாதிக்க முடியாது, ஒரு சதத்தை கூட நம்மால் அடைய முடியாது, அடைந்தாலும் நமக்கு அனுபவிக்க முடியாது. கண்ணியமான அமைப்பிலே மனிதர்களை அல்லாஹ் இரண்டு சாராராக அமைத்திருக்கிறான். வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் என்ன தொழில், என்ன வருமானம், என்ன அவருடைய வாழ்வாதாரம், வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நாம் பங்கு பிரித்து விட்டோம். அல்லாஹ் சொல்ற நாம் பங்கு பிரித்து விட்டோம். அப்படி சொல்லி வந்த ஒவ்வொருவருடைய நிலைமையை சொல்லி வந்து சிலர்களை செல்வந்தர்களாக, சிலர்களை உயர்ந்தவர்களாக, இன்னும் சிலர்களை தாழ்ந்தவர்களாக, ஏழைகளாக, அனாதைகளாக, விதவைகளாக, நோயாளிகளாக, சிலர்களை முதலாளிகளாக, இன்னும் சிலர்களை தொழிலாளிகளாக, சிலர்களை ஆட்சியாளர்களாக, இன்னும் சிலர்களை பொதுமக்கள், பாமரர்கள், குடிமக்களாக, சிலர்களை படித்தவர்களாக, சிலர்களை பாமரர்களாக, இப்படி அமைத்திருப்பது லியத்தகித பாதுஹும் பாலன் சுஹுரியா, சிலர் சிலருக்கு பணிவிடையாளர்களாக அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்டு நடக்கின்ற அவர் பாஸ், இவர் அவருக்குரிய கோலேனாக உரிய சம்பளம் கொடுக்கப்படுகின்ற பொழுது இப்படி நாம் தான் அமைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஏழை பணம், பணக்காரர், ஏழ்மை செல்வம், இந்த இரண்டும் அல்லாஹ் அளந்தது. அல்லாஹ் அளந்த விடயங்கள், நினைத்த மார்பில் ஒருவருக்கு பணக்காரனாக முடியாது, அல்லது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஏழையாகவும் முடியாது. ஏழ்மையும் செல்வமும் அல்லாஹ் அளந்தது. இரண்டு பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அவன் நேரடியாகவும், நபி மூலம், ஹதீஸுகள் மூலம் வழிகாட்டர்களை அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். ஏழை பணக்காரர்களுடைய உறவு சீராகின்ற பொழுதுதான் உலகம் சரியாக நடக்கும். ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலே முறுகல் நிலையும் தொடர்பின்மையும் தூரமும் இருக்கும் என்றால், அவர்களுடைய அமைப்பு வித்தியாசமாக இருக்கும் என்றால், உலகத்துடைய நடைமுறைகள் சீர்குலையும். ஏழைகள் தொழிலாளிகளாக இல்லாவிட்டால் முதலாளிகள் யாரை வைத்து சம்பாதிப்பது? குடிமக்கள் என்ற ஒரு சாரார் இல்லாவிட்டால் ஆட்சியாளர்கள் இருந்து என்ன பயன்? பணக்காரர்கள் எப்படி பணத்தை அடைய முடியும்? ஏழ்மையும் செல்வமும் இஸ்லாத்துடைய பார்வையிலே வழிகாட்டப்பட்ட, ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏழைகளுக்கு நபியவர்கள் எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் வாழ்க்கையை, பணக்காரர்களுக்கு எப்படி அவர்களுக்கு புத்திமதி சொன்னார்கள் என்பதை இணைத்து, இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே தொடர்பை எந்தெந்த அமைப்பில் நபியவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் என்று நான் சொல்லி, கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய பிரதானமான கடமையாகிய ஜகாத், இது நோன்பில் மாத்திரம் பேசப்படக்கூடிய தலைப்பல்ல. நோன்பில் தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்ற கடமைப்பாடும் கிடையாது. ஒரு வருடம் எப்பொழுது ஜகாத் கொடுத்தோமோ அதிலிருந்து மறு வருடம் ஒரு வருடம், நோன்பில் கொடுக்கிறோமோ அடுத்த நோன்பில் ஒரு வருடம். சில விடயங்கள் இருக்கின்றது, அது வருடம் என்பதல்ல, அது அறுவடை. விவசாய அறுவடைகளிலே அது அறுவடையோடு கொடுக்க வேண்டும், அது வருடம் அல்ல, அது மாத கணக்கில். கண்ணியமானவர்களே, ஜகாத் எந்த அமைப்பில் நபியவர்கள் சஹாபாக்களுக்கு படைக்கினார்கள், அதன் மூலம் என்னென்ன கட்டங்களை நபியவர்கள் கடந்தார்கள். ஜகாத் என்றாலே குர்ஆனிலே அல்லாஹ் தொழுகையோடு சேர்த்து சொல்கிறான். வெறுமனே ஜகாத்தை பற்றி மாத்திரம் பேசவில்லை, ஏழை பணக்காரர்களுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதானமான தலைப்பு. கண்ணியமானவர்களே, அகீமுஸ்ஸலா வஆது ஸகா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுங்கள். ஃபர்தான தொழுகை எப்படி நிறைவேற்ற வேண்டும்? ஜமாத்தாக நிறைவேற்ற வேண்டும், கூட்டாக நிறைவேற்ற வேண்டும். எனவே ஜகாத்தும் கூட்டாக நிறைவேற்றப்பட வேண்டிய அப்படித்தான் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. கூட்டு ஜகாத்துடைய பலகீனம் தான் இன்று நமது சமூகத்தில் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். பிச்சைக்காரர்கள் கூடுகிறார்களே தவிர குறையவில்லை. சென்ற நோன்பு ரமலானிலே மஸ்ஜிதிலே, மஸ்ஜிதுடைய வாயலிலே 10 பிச்சைக்காரர்கள் என்றால் இந்த ரமலானிலே 15 மாறுகிறது. சென்ற ரமலானிலே நமது கடையிலே, நமது பஜாரிலே, நமது என்ன கடை வாசலிலே ஒரு நாளைக்கு 20 பிச்சைக்காரர்கள் கை நீட்டி வந்தார்கள் என்றால், அடுத்த ரமலானுக்கு 30 பேர் வருகிறார்கள். இப்படி இந்த பஜாரில் நல்லா கிடைக்கிறது என்று அந்த பிச்சைக்காரர்கள் தஷ்கில் பண்ணி மக்களை உற்சாகமூட்டி கொழும்புக்கு கூட்டி வரலாம், அல்ல அந்தந்த பஜார்களுக்கு கொண்டு செல்லலாம். இந்த பஜாரில் நல்ல வருமானம் கூடுகிறார்களே தவிர குறையவில்லை. கனிமன கூட்டு ஜகாத்துடைய பலகீனம் தான் இது. எப்படி அது? கூட்டு சக்காத் என்று சொல்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே, அது ஒரு நிர்வாகம் ஏற்படுத்தப்பட்டு அது ஒரு கண்காணிப்புக்கு கீழே தீர விசாரித்து தகுதியா இல்லையா என்று நேரடியாக சென்று பார்த்து அதை உரியவர்களுக்கு மஹல்லாவில் இருக்கின்ற மிக மிக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அவர்கள் கரை சேருகின்ற அமைப்பிலே கொடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அடுத்த வருடம் எனக்கு சம்பாதிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று அவர்கள் அந்த வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். இப்படி கூட்டு சக்காத்துடைய முக்கியத்துவத்தையும் இறுதியில் நான் ஞாபகப்படுத்துவேன். கனிமணலே, ஏழைகள் பணக்காரர்கள் எந்த முறையில் வாழ்ந்தார்கள், எப்படி நபியர்கள் வாழச் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ் வாழச் சொல்கிறான் என்பதைத்தான் நான் முன்வைக்கப் போகிறேன். கண்ணியமானவர்களே, தெரிந்த நிகழ்வு தான், கேள்விப்பட்ட சம்பவம் தான். நபி அவர்கள் ஒரு யாசகரை யாசக தொழிலில் இருந்து எப்படி காப்பாற்றினார்கள், எப்படி அவரை ஒரு சுய தொழிலாளியாக மாற்றினார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், யாசிக்கிறார் ஒருவர், பிச்சை கேட்கிறார், கூப்பிட்டார்கள் நபி அவர்கள், ஒரு திலகத்தை கொடுத்து அனுப்பலாம், ஒரு தீனாரை கொடுத்து அனுப்பலாம், அதுவும் நபியுடைய முறை. கேட்பவரை விரட்ட வேண்டாம், ஏசி விரட்ட வேண்டாம், கடிந்து கொள்ள வேண்டாம், ஹார்டான பாரமான காரமான வார்த்தைகளை பேச வேண்டாம், மனதை உடைக்க வேண்டாம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மா சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் ஃபமனஅத் அலல் கத் ஃபமனஅ. நபி அவர்களிடம் யார் என்ன தேவையை வந்து கேட்டாலும் கொடுக்காமல் தடுத்த வரலாறு கிடையாது, கொடுக்காமல் இருந்த வரலாறு கிடையாது. நபி அவர்கள் மில்லியனர் அல்ல, ட்ரில்லியனர் அல்ல, பில்லியனர் அல்ல, வந்தால் கொடுக்காமல் விட மாட்டார்கள், இல்லாவிட்டால் உட்கார சொல்வார்கள், அல்லாஹ் எனக்கு தந்தால் நான் உனக்கு தருகிறேன், அல்லாஹ் எனக்கு தந்தால் நான் உனக்கு தருகிறேன். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பிலே ஒருமுறை வந்தார், மூன்று பேர் வந்தார்கள். மூன்று பேர் வரும்பொழுது நபியுடைய கையில் ஒன்றுமில்லை. நபி அவர்களுடைய நிலைமை தெரியும். கனிமணலே, இரண்டு மாதம் தலைப்பறை கண்டோம், மூன்றாவது மாதமும் கண்டோம், இரண்டு மாதம் தொடர்ச்சியாக தலைப்பறை, மூன்று மாதம் ஆரம்பித்து விட்டது. மூன்றாம் மாதம் நபியுடைய வீட்டில் அடுப்பறிப்பதற்கு எண்ணெய் கிடையாது, எண்ணெய் ஜெய்தூன் எண்ணெய், ஒலிவ் ஆயில் இருந்தால் அதை கொடுத்திருப்போம் என்றார்கள். அதை ஆணமாக பாய்ப்பார்கள், விளக்குக்கு எண்ணெயாக, ரொட்டிக்கு ஆணமாக, நோய்க்கு மருந்தாக, உடலுக்கு பூசுகின்ற, தலைக்கு பூசுகின்ற ஒயிலாகவும் பாவித்தார்கள் ஒலிவ் ஆயில். கண்ணியமான, அப்படிப்பட்ட நபி இல்லாத பொழுது சொன்னார், அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தருவான், எனக்கு ஏதாவது தருவான், நான் உங்களுக்கு தருவேன். பிற நபியர்களுக்கு கிடைத்தது அந்த மூன்று பேருக்கு கொடுத்து அனுப்பினார்கள். இன்னும் ஒரு கேட்டார், நபிகள் இப்படித்தான் கண்ணியமான கொடுக்கின்றவர்களாகத்தான் நபியர்கள் மக்களை படைத்தினார்கள். கேட்கின்றவர்களாக நபியர்கள் யாரையும் உற்சாகப்படுத்தவில்லை. உங்களை கஷ்டமா யாரிடமாவது கேளுங்கள் என்று சொல்லவில்லை. இதா இல்லா கேட்டால் அல்லாவிடம் மாத்திரம் கேளுங்கள். இது ஏழைகளுக்குரிய புத்திமதி. உதவி தேடினால், ஏதாவது சப்போர்ட், ஏதாவது ஹெல்ப் தேவை, அல்லாவிடம் கேளுங்கள். தொழுகையில் ஏழைகளும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் தக்பீரிலே, பணக்காரர்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். ஜனாதிபதி, ஒரு முஸ்லீம் ஜனாதிபதி தொழுதாலும் சூரா ஃபாத்திஹா ஓதியாக வேண்டும், ஒரு மந்திரி தொழுதாலும் சூரா ஃபாத்திஹா ஓதியாக வேண்டும், உலகத்திலே பெரிய அறிவாளி தொழுதாலும் சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டும், தன்னுடைய பெயரே எழுத தெரியாத மடையன் தொழுதாலும் சூரபாத்தியாக ஓத வேண்டும். அதில் ஆயத்து என்ன, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடம் தான் உதவி தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு பேரிடம் உதவி தேடினால் அந்த ஆயத் பொய்ப்படுத்துகிறதா நம்முடைய உண்மைத்தன்மையை? அந்த ஆயத்துக்கு பொய்யா இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹா பரலாக்கி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு உதவி தேடுங்கள் அல்லாவிடம். யாரிடமும், நீங்கள் எந்த ஹாஜியாரிடமும், எந்த பாஜியிடமும், எந்த அமைச்சரிடமும், எந்த மந்திரியிடமும் கால் மடிக்க வேண்டாம். பிச்சை கேட்டாலும் அலந்தருக்குதான், பிச்சை கேட்டு அலங்கரித்தை தான் இருக்கிறோம். தொழிலுக்கு முயற்சி செய்தால் அது கிடைக்கும். ஒரு புட்டு இடியப்பம் சுட்டு சம்பாதித்தாலும் கிடைக்கும், அதை பிச்சையாக இருக்கிறோம், அதை யாசகமாக இருக்கிறோம். அலங்கரித்து மௌத்து போன்று விரட்டி வரும் ஹதீஸ் ஆரம்பித்து சொல்லிவிட்டேன். இன்னும் ஒருவர் வந்தார், கேட்டார் நபியிடம், கண்ணியமானவர்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உடுத்திருந்த ஆடையை தவிர வேறொன்றும் கிடையாது. மேலாடையை கலட்டி கொடுத்து விட்டு தன்னுடைய வேஷ்டியோடு, சாரத்தோடு, அல்லது அந்த கீழங்கியோடு நபியோடு சென்றார்கள். அவரத் மறைந்திருக்கிறார், தங்கடம், பெருமையோடு சுற்றுவது அனுமதி கிடையாது. மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு மேலாடை இல்லாமல் வீட்டுக்கு சென்று ஆடை எடுத்துக் கொண்டார்கள். கனிமன், அந்த அளவு கொடுக்கின்ற மக்களாக நபியோர்களும் வாழ்ந்தார்கள், பழக்கினார்கள். பிச்சை கேட்ட மனிதரை கூப்பிட்டார்கள். ஆரம்பத்தை சொல்லி நிறுத்திய சம்பவம் பாருங்கள் சகோதரரே, எப்படி பாருங்கள் கண்ணியமனிதா, இதுதான் இங்கு நபியவர்கள் கொடுத்த ஜகாத் அல்ல. ஜகாத் கூட்டு ஜகாத் நடைபெறுகின்ற பொழுது இந்த இந்த நிகழ்வு நடக்கும். கூட்டு ஜகாத் கொடுக்கின்ற பொழுது இப்படி நிரந்தரமான ஒரு சுய தொழில் கொடுக்கப்படும். உங்களுடைய வீட்டில் என்ன பொருள் இருக்கிறது, என்ன பொருள், அவர் எப்படி ஏழை என்று பாருங்கள். இன்று பிச்சை கேட்கின்றவர்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது. சிலர்கள் பிச்சை கேட்டு கேட்டு எத்தனை வீடுகளை கூலி கொடுத்திருக்கிறார்கள், கூலிக்கு வரக்கத்தில்லை. எத்தனை வீடுகளை கூலிக்கு கொடுத்து பிச்சை கேட்கிறார்கள், ஏன் அது தொழில், பிச்சைக்காரர்களாக வாழ வைத்து மூத்தாக்குகிறான். அண்மையில் ஒரு நிகழ்வு கேள்விப்பட்டேன். உறுதியாக சொன்னார் ஒருவர், முக்கியமான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு முன்னால் ஒரு டிசபிள் ஒரு அங்கவீனர் பிச்சை கேட்பாரார். அவரை காலையிலே பிச்சை கேட்பதற்கு வந்து மக்கள் நடமாட்டத்துக்கு முன்னர் அதிகாலையில் வந்து அவரை அந்த இடத்தில் இறக்கிவிட்டு போவது ஒரு டொல்பின் வேன். இருட்டு படிந்து மக்களுடைய நடமாட்டம் இல்லாமல் ஆகிய பின்னர் அவரை கூட்டிக் கொண்டு போவதும் ஒரு டொல்பின் வேன். காலையில் விட்ட வேனும் மாலையில் கூட்டிக் கொண்டு பிக் பண்ணுகின்ற வேன், டிரப் பண்ணுகின்ற வேன் அவருடைய சொந்த வேன். டூரிஸ்டுகள் வெளிநாட்டு வெள்ளைக்காரர்கள் எல்லாம் புழங்குகின்ற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பேரை சொன்னால் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் வேண்டுமென்றால் தேடி பாருங்கள். என்னிடம் தனிமையில் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் இடத்தை. ஆனால் மூன்று டொல்பின் வேன் இருக்கிறது. இன்னும் பிச்சைக்காரன் தான், அங்கவீனன் தான். சிலர்கள் இருக்கிறார்கள் ஒரு பெண்டேஜோடு வருவார்கள், அந்த பெண்டேஜ் பல வருடங்களாக அவருடைய காலில் பெண்டேஜ். ஊத்தை படுகின்ற பொழுது பெண்டேஜை மாற்றிவிட்டு வருவது. ஒரு டாக்டரிடம் சென்றால் அவரை வாங்கி கட்டிவிட்டு யார் அதை கழட்டி பார்த்தார். இன்னும் சிலர் இருக்கிறார்கள் பஸ்ஸில் ஏறுவார்கள், நேற்றேறி நான் கண்டி என்றுவார்கள். மூன்று நாட்களுக்கு பின்னால் அதே பஸ்ஸில் ஏறி மட்டக்களப்பு என்பார்கள். இரண்டு வாரங்களுக்கு பின்னால் அதே பஸ்ஸில் ஏறி நான் காலி என்பார்கள். மூன்று மாதத்துக்கு பின்னால் அதே பஸ்ஸில் ஏறி நான் குருநாகல் என்பார்கள். முதலாவது நாள் மூன்று பிள்ளை என்பார்கள். இரண்டு வாரத்துக்கு பின்னால் ஐந்து பிள்ளை என்பார்கள். இரண்டு மாதங்களுக்கு பின்னால் ஒரு பிள்ளை கூட அச்சரம் பட்டிருக்க சொல்வார்கள். ஏன் இந்த பொய், தரத்திரியம் பிச்சை கேட்டால் பிச்சைக்காரராகத்தான் மௌத்து வரும். இது வெளிப்படை பிச்சைக்காரர்கள், கௌரவ பிச்சைக்காரர்களும் இருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாமல் கோல் பண்ணி பிச்சை கேட்பவர்கள் எல்லோரும் தெரிந்த வேண்டும். இப்படி திருந்தினாலே அரைவாசி தரத்திரியம் முசீபத் நம்மிலிருந்து போய்விடும். கூப்பிட்டார்கள், வீட்டில் என்ன இருக்கிறது, இரண்டே இரண்டு பொருள் தான் இருக்கிறது. இரண்டு பொருட்கள் பாருங்கள் எப்படி ஏழை, உண்மையான ஏழை. ஒரு கோப்பை இருக்கிறது தண்ணீர் குடிப்போம், ஒரு பெட்ஷீட் இருக்கிறது விரிப்பு இருக்கிறது, அதை நாங்கள் விரிப்பாகவும் பாவிப்போம். அதில் ஹாஃப் என்னுடைய மேலங்கி மேலாடையாக பாவிப்பேன். டிரெஸ் ஆகவும் விரிப்பாகவும் பாவிக்கின்ற ஒரு கிளாத் இருக்கிறது, ஒரு துணி இருக்கிறது, இரண்டையும் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தார்கள் அந்த மனிதர். கொண்டு வந்தவுடன் நபி அவர்கள் கண்ணியமானவர்களே, இதை யார் வாங்க தயார், நபி அவர்கள் விற்கிறார்கள். நபி அவர்கள் அங்கு ஒரு வியாபாரி போன்று நடந்து கொள்கிறார்கள். கமிஷனுக்கு அல்ல, ஏழைக்கு ஒரு சேவை. நிர்வாக சார்பாக மஸ்ஜிதிலே ஒரு நிர்வாகத்தினுடாக ஒரு வழிகாட்டு தலைமைத்துவத்திலே ஒரு இரண்டு மூன்று பேரை ஜக்காத் வசூலிப்பதற்கு போட்டால் அவர்கள் சிரமப்படுபவர்கள், அவர்களுக்கு தேவை இருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஒரு பங்கு போகும், அது சந்தேகம் இல்லை. முழுக்க முழுக்க அவருடைய வேலை அதுதான். காலம் முழுக்க ஜக்காத்தை கலெக்ட் பண்ணுவது, அது பங்கெடுக்கிறது. ஜக்காத்து ஒரு வசதி உள்ளவரிடம் வேலையை பூட்டிக் கொண்டு போகின்ற பொழுதே உங்களுக்கு ஒரு லட்சம் தந்தால் எனக்கு 50% என்று வசூலிப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கௌரவ பிச்சைக்காரர்களும் இருக்கிறார்கள், திருந்த வேண்டும். இந்த ஹாஜியார், இந்த பாய் உங்களுக்கு ஒரு லட்சம் தருவார், நான் கூட்டிக் கொண்டு போய் விடுவேன், எனக்கு 30%, எனக்கு 40%, எனக்கு 50%. ஜக்காத்தை வாங்கி கொடுக்கின்ற நடுவில் இருக்கின்ற அந்த உதவியாளர் கமிஷன் அளிக்கின்ற காலம் எல்லாவற்றையும் ஆதாரத்தோடு பேசுகிறோம், கனவல்ல. அப்படிப்பட்ட கேவலமான ஒரு பிச்சைக்காரர்கள் நம்முடைய சமூகத்தில் மிக கௌரவமாக வெளியில் இருப்பார்கள். ரகசிய பிச்சைக்காரர்கள் உருவாகி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கொண்டு வந்தார் ரவியர்கள் விட்டார். யார் இதை வாங்க தயார், நான் வாங்குகிறேன். எவ்வளவுக்கு வாங்குவீர்கள், இரண்டு திருகம், ஒரு திருகம். நபியவர்கள் விலையை கூட்டினார்கள், இரண்டு பொருட்கள் இருக்கின்றன, இரண்டு திருகத்துக்கு யார் இதோட கூடுதலாக கொடுத்து வாங்க தயார், நான் தயார், இரண்டு திருகத்துக்கு வாங்க தயார். இரண்டு திருகத்துக்கு விற்றார்கள். அந்த ஏழை பக்கத்தில் இருக்கிறார் பிச்சைக்கா யாசகம் கேட்ட மனிதர், கொடுத்தார்கள் ஒரு திருகத்தை. சகோதரரே, நீங்கள் இந்த ஒரு திருகத்தை இன்று உங்களுடைய வீட்டு செலவுக்கு கொடுங்கள், உங்களுடைய குடும்ப செலவுக்கு கொடுங்கள், இந்த ஒரு திருகத்தை எடுத்துக்கொண்டு போய் கோடாளி வாங்கி கொண்டு வாருங்கள். கோடாளி கீழே இரும்பு துண்டு மாத்திரம்தான் கிடைக்கும். போனார், வாங்கி வந்தார். நபி தன்னுடைய கையால் மரத்திலிருந்து ஒரு தடியை, ஒரு பிடியை செய்து அதில் இறுக்கி அதை கொடுத்தார்கள். கோடாளியை பிச்சைக்காரருடைய கையில் கொடுத்து சொன்னார்கள். சொன்னார்கள், ஏய் சகோதரரே, நீங்கள் கை நீட்டி யாசகம் கேட்டு பிச்சைக்காரராக வாழ்ந்து யாசகம் கேட்டு கேட்டு அப்படியே மௌத்தாகி மறுமையிலே உங்களுடைய முகத்தில் பிளக் மார்க் கரும்புள்ளி விழுந்து யாசகர் என்ற அடையாளத்தோடு கேவலமாக பிளக் மார்க்கோடு நீங்கள் எழும்புவதை விட, கியாமத்தில் எழும்புவதை விட, இந்த கோடாளி எடுத்துக்கொண்டு போய் காட்டுக்கு சென்று அந்த காட்டிலே விறகு வெட்டி அந்த விறகை விற்று சுய தொழில் செய்து சம்பாதிப்பது உங்களுக்கு மேலானது சிறந்ததென்று அவரை ஒரு சுய தொழிலாளியாக மாற்றினார்கள். இதன் இஸ்லாம் இதைத்தான் கூட்டு சக்காத்தில் செய்கிறார்கள். கொடுத்து விட்டிருப்பதல்ல, நிரந்தர தொழிலுக்கு தைக்க தெரிந்தவர்களுக்கு தையல் மெஷின் த்ரீ வீல் வாங்கி கொடுக்க முடியுமா? த்ரீ வீலில் வாங்கி கொடுக்கிறார்கள். அல்லது என்ன, வடை விற்பவருக்கும் கஞ்சி விற்பவருக்கும் ஒரு கரத்தையை செய்து கொடுக்க முடியுமா? செய்து கொடுக்கும். நிரந்தரமான ஒரு தொழில். அன்று வரைக்கும் ஒரு பலகை தட்டிலே வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் மரக்கறி வியாபாரி, அவருக்கு அழகான ஒரு தட்டை சமைத்து அதை என்ன மூடி திறக்கின்ற ஒரு என்ன ஒரு கதவை போட்டு லொக் போட்டு அழகான முறையிலே அதை அங்கும் இங்கும் நகர்த்துகின்ற ஒரு டயர் ஒரு என்ன ஏதாவது அந்த தட்டுகளை செய்து கொடுத்தால் நிரந்தர வருமானம் கண்ணியமான. எப்படித்தான் வீரர்கள் படைக்கினார்கள். ஒரு மனிதர் வந்தார், நிக்காவுக்குரிய மொழி ஏற்பாடு முடிந்து விட்டது, மகர் கொடுப்பதை கொண்டும் இல்லை. பாருங்கள் அவர்கள் எப்படி வழிகாட்டுகிறார்கள். கனிமணி எங்கும் ஒரு நிகழ்வு கிடையாது, தனிப்பட்ட முறையில் இன்னாரிடம் போய் யாசகம் கேளுங்கள் என்று நபியவர்கள் அனுப்பியது. வந்தார், திருமணத்துக்கு மகர் வசதி இல்லையா சொல்லுதா? ஏழை பணக்காரர்களுடைய உறவை நபியவர்கள் எப்படி சமைத்தார்கள், ஏழைகளை எப்படி வாழச் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து சொல்கின்ற ஏழை யார் தெரியுமா? லா யஸ்அலுன்னா தைலஹாபா. மக்களிடம் கெஞ்சி கலாவி கேட்க மாட்டார்கள், மக்களிடம் போய் கதாவ மாட்டார்கள், எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு பஞ்சம் பாட மாட்டார்கள். மக்கள் எப்படி தெரியுமா ஏழைகள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான், பிறர் பார்த்தால் நானும் சல்லிக்காரன் தான், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், எனக்கு யாரும் எதுவும் தர தேவையில்லை என்று அழகாக வாழ வேண்டும். ஏழ்மையை காட்டக்கூடாது, இது அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற விடயம். ஏழ்மையை வெளியில் காட்டக்கூடாது. சிலர்கள் பேங்கிலே கோடிக்கணக்கு சேர்த்து விட்டு பிச்சைக்காரன் போட்டுதான் உடுப்பார்கள், சேர்ந்த பாட்டாவோடு தான் போவார்கள், ஒழுங்காக சாப்பிட மாட்டார்கள், வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டார்கள், வீட்டை பெயிண்ட் அடித்து அலங்கரித்தால் வசூல் வராது. சிலர்களுக்கு வாகனம் வாங்க வசதி இருக்கிறது, மற்றவர்களுடைய வாகனத்திலே பிச்சை கேட்டு ஓடுவார்கள். பேங்கில் இருக்கிறது லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் பிச்சைக்காரர் போன்று எட்டிங் ஏன் வசூலிப்பதற்கு? இதெல்லாம் அல்லாஹ் விரும்பவில்லை. ஏழை கூட ஏழ்மையை காட்டக்கூடாது. பணக்காரன் எப்படி ஏழை கொண்டு நடிக்கலாம்? முடியாது. யார் என்ன மகர் இல்லை அப்படியா போங்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுப் இருக்கிறார், பணக்காரர், பெரிய ஹாஜியார், பெரிய லோக்கா, பெரிய மல்டி மில்லியனர். நான் சொன்னதாக சொல்லுங்கள், உங்களுக்கு மகருக்கு கஷ்டம் என்று கண்ணியமானவர்களை சொல்லவில்லை. என்னுடைய மருமகன் இருக்கிறார் உஸ்மான், அவருக்கு புனை பட்ட பெயரே ரணி, பணக்கார உஸ்மான். நான் சொன்ன சொல்லு, என்னுடைய மருமகன் தான், உங்களுக்கு மகருக்கு ஏற்பாடு செய்வார். இந்த முறையை நபியவர்கள் காட்டவில்லை. பிறருக்காக சிபாரிசு செய்யலாம், அவர் விரும்பாமல் இப்படி ஒரு கஷ்டப்படுகிறார், ஒரு நோயாளி இருக்கிறார், வீடு தேவை இருக்கிறது, கடனாளியாக இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று அவர் கேட்காமல் நாம் மற்றவர்களிடம் காட்டிக் கொடுத்தால் நமக்கும் சமபங்கு நன்மை, கமிஷன் இல்லாமல். அது வேறு விடயம். நாம சென்று கேட்பதை அல்லாஹ் விரும்பவில்லை, நபியவர்கள் விரும்பவில்லை. சொன்னார்கள், முயற்சி செய், ஏதாவது வளவு காத்துமின் அடி, ஒரு இரும்பு மோதிரத்தையாவது கொண்டு வாவே மகராக. உன்னுடைய சொந்த பணத்தில் இரும்பு மோதிரத்தை கொண்டு வந்தாலும் மகர் கொடுக்க நான் அனுமதிப்பு, அதை நிக்கா முடித்து தருகிறேன். சொந்த பணத்தில் இரும்பு மோதிரத்தை கொண்டு வருவது சிறந்தது, மற்றவர்களுடைய பணத்தில் தங்கம் போடுவதை விட. அவர் தேடி 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 போய் வந்தார், யார் சொல்ல அதற்கும் வசதி இல்லை, இரும்பு துண்டு மோதிரம் வாங்கவும் பணம் இல்லை யார சொல்லலாம். எத்தனை பணக்காரர்கள் இருந்தார்கள், ஒரு சிக்னல் காட்டினால் அள்ளி கொட்டுவார்கள். அப்படி அவனது குரான் பாடமா? அப்படியான ஏழை, ஒரு இரும்பு துண்டு வாங்க முடியாத ஒரு ஏழை, ஒரு 50 ஒரு 20 30 கிராம் உடைய இரும்பு வாங்க முடியாத ஏழைக்கு தான் குர்ஆன் பாடமா? ஓ குர்ஆன் பாடம். அந்த குர்ஆனுடைய சூராக்களை ஆயத்துக்களை உன்னுடைய மனைவிக்கு நீ படித்து கொடுக்க வேண்டும், மனப்பாடமாக கொடுக்க வேண்டும் என்பதை வைத்து நான் திருமணம் முடித்து தருகிறேன். இப்படிப்பட்ட வழிகாட்டல் தான் ஏழைகளுக்கு இஸ்லாமிய வழிகாட்டல். சொன்னார்கள் கண்ணியமானவர்களே, யார் ஒருவர் தன்னிடம் போதிய அளவு இருந்தும், செலவுக்கு வருமானம் அல்லது குடும்பத்திற்கு போதுமான அளவு இருந்தும் மக்களிடம் யாசிப்பாரோ, பயங்கரமான எச்சரிக்கை, பிச்சைக்காரர்களுக்கு மாத்திரமுள்ள பயன் அல்ல, கௌரவ பிச்சைக்காரர்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள், தன்னிடம் இருக்கின்ற பொழுதோ தன்னுடைய பணத்தை பதுக்கி வைத்துவிட்டு, தன்னுடைய பணத்தை பேங்கில் வைத்துவிட்டு மக்களிடம் யாசிக்கின்ற கேட்கின்றவர்கள் கியாமத்தினாலில் முகம் அப்படியே கீறி கிழிக்கப்பட்ட நிலைமை எழும்புவார்கள். முகத்தில் அப்படி பூனை பராண்டினால் எப்படி இருக்கும், குரங்கு பராண்டினால் எப்படி இருக்கும், முகத்தில் அப்படி ஏதாவது மிருகம் அப்படி பராண்டினால் எப்படி இருக்கும். அந்த பராண்டுகின்ற வார்த்தை வந்திருக்கிறது ஹுதூஷ். ஹுதூஷ் என்றால் நகத்தால் அப்படியே முகத்தை பராண்டுவது, முகம் பராண்டப்பட்ட நிலைமையிலே. இதை விலங்குகின்ற பாணியில் சொல்கிறேன், சுத்த தமிழிலே சீறி கிழிக்கப்பட்ட நிலைமையிலே வழிபாட்டப்படுவார்கள். அவர் உலகத்தில் எந்த பதவியில் இருக்கலாம், பட்டத்தில் இருக்கலாம், அவர் வசூல் மன்னர் முகம் கிழிக்கப்பட்ட நிலைமையில் எழும்புவார். கண்ணியமான உலகில் வெண்மையா இருந்திருப்பார், அழகா இருந்திருப்பார், அவர் எப்படி இருந்திருப்பார், கியாமத்து நாளில் முகம் எல்லாம் காயம். இதை இப்பொழுது ஏழைகளுடைய விடயங்களை சொன்னேன். ஏழைகள் என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ், என்ன உதவியா அல்லாஹ், அல்லாவிடம் சொல் தேவையா சலாத்துல் ஹாஜா, தேவை தொழுகை, 2.5 ரக்அத் துஆ இருக்கிறது, எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை பேருக்கு முன்னால் பறந்து தொழுகிறோம், தொழுகை கிடையாது அல்லாருக்கு தர வேண்டும், கூரை உடைத்துக் கொண்டு எதிர்பார்க்கிறோம், அல்லாவோட ரிலேஷன்ஷிப் குழப்பம் நமக்கு அல்லா தர வேண்டும், ஒன் சைட் சுயநலம். கனிமனை பணக்காரர்களுக்கு நபியர்கள் எப்படி வழிகாட்டினார்கள், நபியர்கள் முதலில் பிராக்டிக்கலாக வழிகாட்டினார்கள், அதற்கு சில நிகழ்வுகளை சொல்லிவிட்டேன். நபியுடைய ஆரம்ப கட்டம் என்ன தெரியுமா, நன்றாக கேளுங்கள், ஜனாதாவை வைத்துவிட்டு இமாமும் ஹசரத்தும் தொழுகின்றவர்கள் செய்கின்ற பயான் தான், இந்த ஜனாதாவின் மீது ஏதாவது கடன் இருந்தால், யாருக்காவது தரை இருந்தால் குடும்பத்தை சந்தியுங்கள், குடும்பத்திடம் கேளுங்கள், தொடர்பாகுங்கள் என்று சொல்வார்கள். கனிமனே நபியுடைய முறை ஆரம்பத்தில் அப்படி இருந்தது, கடன் இருந்தால் தொழுவிக்க மாட்டார்கள், கடன் இருக்கிறதா கடனாளியா தொழுவிக்க மாட்டேன், ஆரம்ப கட்டம் தொழுவிக்க மாட்டேன், சல்லுவன சாஹிபிக்கும் நீங்கள் உங்களுடைய சகோதரருக்கு தொழுது கொள்ளுங்கள், நான் தொழுவிக்க மாட்டேன், ஏன்னா அவர் மக்களுக்கு கொடுக்க இருக்கிறார், மக்களுக்குரிய ஹக்கு இருக்கிறது அவருக்கு கொடுப்பதற்கு. பின்னால் நபியுடைய நிகழ்வு வந்திருக்கிறது, நபியுடைய பொதுவான ஒரு அறிவித்தல் சொல்வார்கள், மந்தரக்க மாலன் அழகி கனிமலை எப்படி பொறுப்பேற்றார்கள் சமூகத்துடைய ஏழ்மைகளை, ஏழ்மை கஷ்டங்களை சிரமங்களை. சொல்வார்கள், யாராவது சொத்து செல்வத்தை விட்டு மௌத்தாகினால், என்ன காணி பூமியை சொத்து செல்வத்தை விட்டு மௌத்தாகினால் குடும்பம் பிரித்தெடுங்கள், வராசத்து சொத்திலே நீங்கள் பிரித்தெடுங்கள், யாராவது ஒருவர் ஏழ்மையான நிலைமையில் மௌத்தாகினால், கடனாளியாக மௌத்தாகினால், குடும்பத்தாரை விட்டுவிட்டு செலவுக்கு ஆள் இல்லாமல் மௌத்தாகினால், சின்ன சின்ன குழந்தைகளையும் விதவை மனைவியை விட்டுவிட்டு வருமானத்துக்கு வழி இல்லாமல் மௌத்தாகினால், அவர் மாத்திரம்தான் குடும்பத்துக்கு தொழில் செய்து சம்பாதித்துக் கொடுத்து இப்பொழுது மௌத்தாகிவிட்டால், கேள்வியுடையவராக மௌத்தாகினால், என்னிடம் பாருங்கள், அந்த குடும்பத்துக்கு செலவழிப்பது கொடுப்பது என்னுடைய பொறுப்பு. இது பணக்காரர்களுக்குரிய வழிகாட்டல். நபி அவர்கள் மில்லியனர் அல்ல, ட்ரில்லியனர் அல்ல, ட்ரில்லியனர்களுக்கும் மில்லியனர்களுக்கும் மல்டி மில்லியனர்களுக்கும் நபியுடைய புத்திமதி, ஏழை குடும்பங்களை பொறுப்படுங்கள், அனாதைகளை பொறுப்படுங்கள், விதவைகளை பொறுப்படுங்கள், நோயாளிகளை பொறுப்படுங்கள், இரத்து பந்தங்களை பொறுப்படுங்கள், அவர்களை கரை சேருங்கள், அவருடைய கண்ணீரை துடையுங்கள். நபி அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரிந்தானே, ஒரு நேரம் சாப்பிட்டால் மறுநேரம் பசி, வீடு எப்படிப்பட்ட வீடு தெரிந்தது, வீட்டில் 2 பேர், ஆயிஷா நபியவர்கள் இரவு தொழுகையை நபியவர்கள் சொல்வார்கள், நபியவர்கள் வீட்டில் தொழுகின்ற பொழுது ஆயிஷா தூங்கிக் கொண்டிருப்பார்கள், சுண்ணத்தான தொழுகையை தொழுகின்ற பொழுது, அலை தொழ முடியாத காலங்களிலே ஆயிஷா அலிலா தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நபியவர்கள் சுஜூது செய்ய வேண்டும் என்றால் ஆயிஷா அலிலாவா காலை மடித்தால் தான் இடம் கிடைக்கும். நமது பெட்ரூமாவது இந்த சைக்கிள் இருக்கிறதா, ஆனால் இருக்கிறது சில ஏழைகளுடைய, நபியுடைய வீடே அவ்வளவுதான், பெட்ரூம் என்றும் என்ன லிவிங் ரூம் என்றும் டைனிங் ரூம் என்றும்
விசிட்டர் செகண்ட் ஒரு பாத்ரூமும் வீட்டில் இருக்கின்ற ஐந்து பேருக்கு ஐந்து பாத்ரூமும் அட்டாச் பாத்ரூம் ரூமோடு நபியுடைய வீடு அல்ல. கனிமன் ஆடம்பரம் கூடாது, தேவைக்கு அனுமதி. வீட்டில் இருக்கிற மூன்று பேர் முப்பது பேருக்கு தகுந்த வீடு, வீட்டில் இருக்கின்றவர்கள் ஐந்து பேர் ஐம்பது பேருக்கு தேவையான வீடு கட்டுவது என்பது எதற்கு தெரியுமா அடையாளம்? பணத்தில் வரக்க செய்யப்படவில்லை என்பதை அடையாளம். யாருடைய பணத்தில் பறக்கத்தில்லை என்று எந்த ஹசரத்திடமும் போய் கேட்க தேவையில்லை, யாரிடம் போய் நூல் கட்ட தேவையில்லை, எவரிடம் போய் மந்திரிக்க தேவையில்லை. என்னுடைய பணத்தில் பறக்கத்தில்லை என்றால் விளங்கும். சொன்னார்கள் நபியவர்கள், கல்லுக்கும் மண்ணுக்கும் செலவழிப்பான் வீணாக. உடைப்பது கட்டுவது, ரினிவேஷன் மோடிஃபை பண்ணுவது, ரினிவேஷன் பண்ணுவது. சிலருக்கு நோய், ஒவ்வொரு பெருநாளைக்கும் வீட்டை ஒவ்வொரு விதத்தில் அலங்கரிப்பது, ஒவ்வொரு பெருநாளைக்கும் பெயிண்ட் மாற்றுவது. சில மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் நோய், ஒவ்வொரு நோன்பிலும் பெயிண்ட் அடிப்பது. மன்னிக்க வேண்டும், நீங்கள் தவறாக எடுக்க முடியாது, எடுத்தால் உங்களோட இக்லாஸ் கிடையாது. ஒவ்வொரு நோன்புக்கும் மஸ்ஜிதுக்கு பெயிண்ட் அடியுங்கள். எங்க இருக்கிறது ஹதீஸ்? எங்க இருக்கிறது? அது இந்த மஸ்ஜிதோ எந்த மஸ்ஜிதோ சொல்வது நமது கடமை. மன்னிக்க வேண்டும், இப்படி பேசினால் சில மஸ்ஜிதுகள் அடுத்த முறை அந்த ஹதீஸுக்கு கியாமத் நாள் வரைக்கும் சும்மா பெயர் கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் எனக்கு தங்கோ தரவில்லையோ, நீங்கள் செய்தால் தவறு. பொது சொத்து சொந்த பணத்தில் அடையுங்கள். அல்லாவுடைய மாளிகை, அல்லாவுடைய மாளிகை சொந்த பணத்தில் பெயிண்ட் அடையுங்கள், வரக்கத். பள்ளி சொத்திலே வசூல் பணத்திலே பெயிண்ட் அடித்து லைட் போடுவதற்கு எங்க இருக்கிறது ஹதீஸ்? மன்னிக்க வேண்டும், இந்த பணத்தை சேமித்தால் எத்தனை ஏழை குடும்பம் வாழும், எத்தனை அனாதை வாழும், எத்தனை ஏழை மாணவர்கள் படிப்பார்கள், எத்தனை விதவைகள் கண்ணீர் துடைப்பார்கள். பல்புக்கும் பெயிண்டுக்கும் டைல்ஸுக்கும் ஒரு நிர்வாகம் வந்தால் ஃபுல்லா எல்லாவற்றையும் மாற்ற முயற்சிப்பது இந்த கவர்மெண்ட். ஆகுது பச்சையும் நீளமும் மாற்றுவதற்கு மஸ்ஜித். மன்னிக்க வேண்டும், என்னுடைய உரிமை சொல்லித்தான் ஆகும். சொல்லிவிட்டேன் அமானிதமாக. இங்கு இந்த மஹல்லாவாசில் மாத்திரமல்ல, நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் எந்த மஸ்ஜிதில் நீங்கள் நிர்வாகிகளோ, இந்த பெயிண்டுக்கும் டைல்ஸுக்கும் இந்த மஸ்ஜிதை அலங்கரிப்பதற்கும் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கில் செலவழித்து மினாரா கட்டுகிறார்கள். எங்க இருக்கிறது அறத்தை கட்டிருக்கார்கள்? மக்கா மதீனா கனிமணல். நீங்க சவுதி சிட்டிசன்ஷிப் அல்ல, நீங்க ஸ்ரீலங்கா. சவுதியில் இருக்கின்ற ஒருவருடைய தொழிலர் நமது ஸ்ரீலங்கா நூறு வீடுகளுடைய செலவு. அப்படி ஆடம்பரம் தேவையில்லை. சொந்த பணத்தில் செய்யுங்கள் விரும்பினால் ஆடம்பரம் இல்லாமல் அனுமதி. பொது விடயங்களில் மஸ்ஜிதுடைய சொத்தை எடுத்து டெக்கரேட் பண்ண வேண்டாம். ஏழைகளை அனாதைகளை விதவைகளை வாழ வையுங்கள். கனிமணி சொல்லிக் கொண்டு வந்த விடயம் பணக்காரர்களுக்கு நபியுடைய வழிகாட்டல் சொல்லிவிட்ட நபியர்கள் பொருட்படுத்தார்கள். அதே போன்று நபியுடைய மௌத்துக்கு பின்னால் நபியுடைய ஹயாத்தோடு கேட்பார்கள், கடன் இருந்தால் யார் நபியுடைய குடும்பத்திலே சாட்ட மாட்டார். குடும்பம் ஏழையா இருந்தால் எல்லோரும் சொல்வது என்ன தெரியுமா? குடும்பம் பொருட்படுப்பார்கள். குடும்பம் ஏழை, குடும்பம் அனாதை, குடும்பம் விதவை, சின்ன பிள்ளைகள் எப்படி பொருட்படுப்பார்கள்? ஐந்தாம் ஆண்டு, மூன்றாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு படிக்கின்ற பிள்ளை மையத்துடைய கடனை பொருட்படுத்த முடியுமா? சகோதரர்கள் இருக்க மாட்டார்கள், சொல்லுவார்கள். யார் தயார்? இந்த முறையும் அமல் செய்யப்பட வேண்டும் கனியமானே, இந்த முறை அமல் செய்யப்பட வேண்டும். முகத்துறை இங்கு இல்லை. கனிமம் எப்படி சொல்ல வேண்டும்? மையத்தை வைத்துவிட்டு இவர் கடனாளியாக இருந்தால் சில வேளை சிலருடைய கடன் பிரபலியமா இருக்கும். இவர் கடனாளி என்பது எல்லோருக்கும் தெரியும், இவர் நோயாளி என்பது எல்லோருக்கும் தெரியும், இவருடைய குடும்பம் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்பொழுது என்ன செய்யலாம்? ஒரு ஹசரத் துரைமாம், யாராவது ஒரு தனவந்தர், நல்ல மனசுள்ளவர், தனாதத்தோட வந்திருப்பார், அவர் அந்த மையத்துடைய உறவினர் இல்லாமல் இருக்கலாம். யாராவது ஒருவர் இதை பொருட்படுத்த விரும்பினால் அந்த மையத்தை சொல்லி காட்டவில்லை, கடன் இருந்தால் என்று சொல்லலாம். இவருடைய குடும்ப கஷ்டத்தை போக்குவதற்கு யாராவது விரும்பினால் மஜ்லிஸிலே காட்ட விருப்பம் இல்லாவிட்டாலும் இந்த குடும்பத்தாரை தனிமையில் சந்தித்து அதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லவும் முடியும். அபுபக்கரே தயாராவார்கள், அபு தலாலே தயாராவார்கள், சில கட்டங்களில் வேறு வேறு சகாபாக்கள், நான் பொறுப்பியார் சொல்லலா, நீங்க தொலைவியுங்கள். இதுதான் பணக்காரர்களுடைய கனிமனை வழிகாட்டல். இப்பொழுது கனிமை இறுதியாக முடிக்க நினைக்கின்ற பொழுது கூட்டு ஜக்காத்தை பற்றி இடைக்கிடையே சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஜக்காத் கொடுக்காவிட்டால், ஜக்காத் கொடுக்காவிட்டால் நடக்கும் என்ற எச்சரிக்கைகளையும் நாம் சொல்லாமல் விட முடியாது. கனிமனே, ஜக்காத்துடைய மோசடி தான் நமது வாழ்க்கையில் என்ற முசீபத், நமது தொழிலை தரித்திரியம், நமக்கு நோய், நமது அறுவடை குறைவு. அது வெள்ளத்தில் தாழலாம், அது பூச்சடிக்கலாம், அது குள்ள நடிக்கலாம், விவசாயத்துக்கு ஏதாவது கிருமி தாக்கலாம். கிருமி நாசினி அடித்தாலும் அல்லாஹ் நாடினால் கிருமி தாக்கும். விவசாயத்தில் ஒவ்வொன்று காஞ்சிருக்கு, தங்கம் வெள்ளியை சேமித்தவர் ஜக்காத் கொடுக்கவில்லையா? அப்படியே தங்க பிஸ்கட் என்று விற்கிறோம், தங்க பிஸ்கட் கோல்ட் பிஸ்கட் அப்படி பிஸ்கட் கொண்டு வருவாய். சஃபாய் செய்யப்படும், பத்து தட்டா நீதி பாலங்கள் செய்யப்பட்டு பார்பாராக செய்யப்பட்டு அந்த ஜகாத்து கொடுக்காதவருடைய நெற்றி, அவருடைய விழாப்புறம், அவருடைய முதுகில் என்ன செய்யப்படும்? சூடு போடப்படும். விளக்கமிழர்கள் இமாம்கள் நெற்றியில் விழாப்புறத்தில் முதுகில் மாத்திரமல்ல, விளக்கம் என்ன தெரியுமா, முழு உடம்பும் நெற்றியில் ஆரம்பித்து முன்பகுதி, விழாவில் ஆரம்பித்து கக்கம் முதல் சைட், முதுவில் ஆரம்பித்து பின்பக்கம், முழு உடம்பும் அந்த தங்கத்தால் நெருப்பு போடப்படும், உஷ்ணம் போடப்படும். டொலர், ருபீஸ், ரியால், என், பவுண்ட், லேரா, யூரோ, இதுவும் அந்த வெளிவேஷன் பார்க்கப்படும், தங்கத்தால் சூடு போடப்படும் என்ற விளக்கத்தில் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது ஒரு விடயம். ஜகாத்துடைய அளவு எவ்வளவு? ஜகாத் எதற்கு கடமை? வெள்ளி கணக்கும் இருக்கு, தங்க கணக்கும் இருக்குது. ஜும்மா பயானிலே ஃபத்வா பேசாமல் இருப்பது உசிதம், பேசுவது முறையல்ல. தூக்க மயக்கத்தை சிலர் விலங்கலாம் மாறி. எனவே உலமாக்களை சந்தியுங்கள், கால்மணியுங்கள். இவ்வளவு கேபிட்டல், இவ்வளவு ப்ராஃபிட், இப்படி ரோல் ஆகிறது, இப்படி ரொட்டேட் ஆகிறது, இவ்வளவு விவசாயம், இவ்வளவு அறுவடை, கேளுங்கள், உலமாக்கிடம் அதை பேச மாட்டேன். கொடுக்காவிட்டால் என்ன, சூடு போடப்படும். குரானில் மாயத்திருக்கிறது, ஆரம்பத்தில் ஓதினேன், உள்ளதின் ஏற்கனவே சொன்ன சாப் தங்கம் வெள்ளி சேமித்து சேமித்து அந்த பேங்க், இந்த பேங்க், அந்த வங்கி, இந்த வங்கி, சுவிஸ் பேங்கிலும் சேமித்து வைக்கலாம். எங்கு வைத்தாலும் அல்லாவுக்கு தெரியும். ஜகாத் கலந்து கொடுக்கப்படவில்லையா, அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று குட் நியூஸ் சொல்லுங்க. நல்லா ஹிண்ட் அடிக்கிறான், தண்டனை இருக்கிறது என்று குட் நியூஸ் சொல்லுங்கள். அந்த குட் நியூஸே ஒரு பனிஷ்மெண்ட். என்ன செய்யப்படும்? அவர்களை சூடு போடப்படும். அந்த ஹதீஸுடைய அந்த விளக்கம் குரானில் தெளிவாக வருகிறது. அந்த குரானுக்கு விளக்கம் தான் அந்த ஹதீஸ். அடுத்த ஹதீஸ் ஆயத்து வருகிறது, செலவழிக்காமல் கஞ்சத்தனம் காட்டுபவர்கள் அது நல்ல விடயம், அதை வாகனம் வாங்கலாம், கடை வாங்கலாம், என்ன ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், லேண்ட் வாங்கலாம் என்று கண்குளிர்ச்சியோடு சந்தோஷமாக நினைக்க வேண்டாம். அது ஒரு ஹாப்பியாக ஒரு நலவாக நினைக்க வேண்டாம். அது கெடுதி, அது ஆபத்து, அது டேஞ்சர் என்று சொல்லி அந்த ஆயத்தை முடிக்கிறான். அவர்களுக்கு மாலையாக, நெருப்பு மாலையாக அணிவிக்கப்படும். தங்கத்தை உருக்கி அதை எப்படி நெருப்பாக அணிவித்தால் என்ன நடக்கும்? இன்னும் இருக்கிற கனிமணலே அந்த தங்கம் அப்படியே சூடு தனிய தனிய சூடாக்கப்படும், சூடாக்கப்பட்டுக் கொண்டே சூடு போடப்படும். மிருகங்களுக்கு இதை காட்டு கொடுக்கவில்லையா, மிருகங்களால் மிரிக்க வைக்கப்படுவார், முகம் குப்புற போட்டு மிரிக்க வைக்கப்படுவார். அந்த எந்த மிருகங்களுக்கு ஜகாத் கொடுக்கவில்லையோ, ஆடு மாடு ஒட்டகை, ஒட்டகை நமது நாட்டில் இல்லை, ஆடு மாடு அதற்கும் அளவு இருக்கிறது, அதற்குரிய ஜகாத்தை கொடுக்காவிட்டால் அந்த ஆடு மாடுகளை ஒரு மைதானத்தில் கொண்டு போட்டு அவரை மிரிக்க வைக்கப்படும் என்று அவர் அதுக்கு பின்னால் அறிந்தார், அது மேலே ஏறும். இப்படி எச்சரிக்கை இருக்கிறது. கனிமணி கூட்டு ஜகாத். இந்த மஸ்ஜித், நான் மஸ்ஜிதுக்கு வக்காலத்து வாங்கவில்லை, செய்கின்ற பணியை நான் தொட்டு காட்டுகிறேன். கூட்டு ஜகாத் கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக செய்து வருகிறார்கள். அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள், மிக உறுதியாக நம்பிக்கையாக தீர விசாரித்து கொழும்பில் இன்னும் சில பல வசதிகள் உருவாகி இருக்கிறார்கள், இன்னும் உருவாக இருக்கிறார்கள். கூட்டு ஜகாத் தான் கண்ணியமானவர்களே ஏழைகளுடைய ஏழ்மையை நிரந்தரமாக இல்லாமலாக்கும், விதவைகளுடைய சிரமத்தை இல்லாமலாக்கும், தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கொடுக்கும், கஷ்டங்களை நிரந்தரமாக இல்லாமலாக்கி சொந்தக்காலில் நிற்கின்ற ஒரு உதவியை செய்யும். ஏற்கனவே சில சம்பவங்களை சொல்லிவிட்டேன். நபியுடைய ஜகாத்திலே கூட்டு ஜகாத் தான் நபியுடைய வழிகாட்டலில் காட்டப்பட்டிருக்கிறது. நபியுடைய மஷ்ஹூரோவுக்கு நாங்கள் தான் சஹாபாக்க செயல்பட்டிருக்கிறார்கள். எனவே அதுக்கு ஒத்துழைப்போம். ஒரு முக்கியமான விடயத்தை தொட்டு காட்டப் போகிறேன். கொழும்பில் இருக்கின்ற கடைகள் எல்லாம் கொழும்பார்களுடைய கடை இல்லை, கொழும்பில் இருக்கின்ற ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொழும்பாக்களுடைய கடை இல்லை, ப்ராப்பர்ட்டி அல்ல, கொழும்பில் சம்பாதிக்கிறார்கள் அவுட் ஆஃப் கொழும்பை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு ஒரு சிறிய பணிவான வேண்டுகோள், ஒரு கருத்து இருக்கிறது. கனிமானவர்களே, நம்ம ஷாஃபிர் அஹமதுல்லாருடைய கருத்தும் இருக்கிறது. ஆய்வின் முடிவு, எந்த ஊரில் சம்பாதிக்கிறோமோ அந்த ஊரில் தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும். எந்த ஊரில் சம்பாதிக்கிறோமோ அந்த ஊரில் ஜகாத்து கொடுக்க வேண்டும். கொழும்பார்கள் எல்லாம் மல்டி மில்லியனர் மாறல்ல, த்ரீவீல் டிரைவர்களும் நாட்டாமைகளும் பேமெண்ட் வியாபாரிகளும் முனிசிபலிலே வேலை செய்கின்றவர்கள் தான் நிறைந்திருக்கிறார்கள். எல்லோருமே கோடீஸ்வரர்கள் அல்ல. ஆனால் கொழும்பை கவனிக்காமல் கொழும்பில் கடை நடத்துகின்றவர், கம்பெனி நடத்துகின்றவர், முழுக்க முழுக்க கோலையன் ஸ்டாப் மாறலாம், கொழும்பை சேர்ந்தவர்கள் 15,000-20,000 சம்பளத்தை கொடுத்து விட்டு முழு ஜக்காத்தையும் உங்களுடைய ஊருக்கு கொண்டு போய் கொடுத்தால் உங்களுடைய ஜக்காத்தில் இந்த கருத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறி ஏற்படும். கொழும்பிலும் ஒரு பகுதி ஒதுக்கப்பட வேண்டும். இங்கு கூட்டு ஜகாத் நடப்பது லியாத் போர்டுவே பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டவர்களுக்கு மாத்திரம் அல்ல. இந்த லியாத் போர்டுவிலே கடை வைத்திருப்பவர்கள், இந்த கிரண் பாசிலே கடை வைத்திருப்பவர்கள், கொழும்பில் சம்பாதிப்பவர்கள், அவருடைய பங்கில் ஒன்றை இந்த மசியுடைய நிர்வாகத்திடம் ஒப்படைத்து அதுவும் இந்த பக்க பகுதி ஏழைகளுக்கு சேர வேண்டும். இது உலமாக்களுடைய இமாம்களுடைய ஆய்வின் முடிவை சொல்கிறேன். ஊரிலும் கொடுக்கலாம் என்ற பாணியில் பேசுகிறார்களே தவிர ஊரில் தான் கொடுக்க வேண்டும், இங்கே கொடுக்க கூடாது என்று யாரும் பேசவில்லை. அங்கே மாத்திரம் கொடுத்தால் கேள்விக்குரிய அமைப்பிலும் வந்திருக்கிறது. எனவே கொழும்பையும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஜகாத் போட்டு ஜகாத் ஒத்தாசை புரியுங்கள். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் கூடுதலாக இன்னும் சில ஆழமான தூர நோக்கோடு செயல்படுவதற்கு நாம் பங்களிப்பு வழங்குவோம். எச்சரிக்கைகளை விட்டும் நம்முடைய பொருளாதாரத்துக்கும் சுத்தம், நமது உடம்பும் பாவத்தை விட்டு சுத்தமாகும். சுத்தகிரும் சுசக்கீகம், அது உடலை சுத்தம் பாவத்தை விட்டு சுத்தமாகும். இன்னும் ஒரு கருத்தில், உடலில் உள்ள நோய்களை விட்டும் அது நிவாரணி தரும். தகூர் என்ற வார்த்தைக்கு நிவாரணம் என்ற கருத்தும் இருக்கிறது. சுத்தம் நோய் நீங்கும், நோய் நொம்பலங்கள் நீங்கும் ஜகாத் சதகாக்கள் மூலம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழைகளுக்கு நபியவர்கள் என்ன வழிகாட்டல்களை காட்டினார்களோ அப்படிப்பட்ட வழிகாட்டல்களை பின்பற்றும் ஏழைகளாகவும், பணக்காரர்களுக்கு என்னென்ன வழிகாட்டல்களை நபியவர்கள் காட்டினார்களோ அப்படிப்பட்ட வழிகாட்டல்களை எடுத்தடக்கும் பணக்காரர்களாகவும் நம்மை மாற்றி அருள்வானாக. தலைமுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய நிறைவேற்றுவாயாக, நோயாளிகளையும் தொழிலற்றவர்களையும் நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரத்தை பெற்றவர்களாக குஜரத் மூலம் மாற்றி தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வஆஃபிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.